ஒன்று பேதுரு 6 இருந்து நான் படிக்கிறேன், 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்பட்டும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த 1 பேதுரு நிருபம் ஒரு விதத்துல ஒரு வினோதமான நிருபம் சொல்லலாம். செதறடிக்கப்பட்ட பலவித துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லைங்களா, பலவித துன்பத்திற்கு மத்தியில் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க எத்தனையோ உபத்திரவங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் எழுதுறோன்னா எப்படி இருக்கும்? நிறைய அதில் ஒப்பாரியோ அழுகையோ ஐயோ இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இருக்கே வந்துருச்சேன்னு தான் இருக்கும். இந்த நிருபத்தை நம்ம பார்க்குறோம், என்ன இருக்குது? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னே வந்துகிட்டு இருக்கு. பாருங்களேன், சந்தோஷம் சாதாரணப்பட்ட வார்த்தை இல்லை. ஜாய்ன்றது ஒரு லெவல், ரிஜாய்ஸ்ன்றது அதை விட பெரிய லெவல். ரிஜாய்ஸ்னா திருப்பி திருப்பி சந்தோஷப்படுறது. ரீஜாய்ஸ், ஜாய்ன்றது ஒரு இது. ரிஜாய்ஸ்ன்னு கூட போடல, என்ன போட்டுக்குது? பி எக்ஸீடிங்லி கிளாட். அப்படின்னா கலிகூறுகிறீர்கள். கலிகூறு சந்தோஷத்திலேயே உச்சகட்ட சந்தோஷம் கலிகூறுறது. அப்படி நீங்க இருக்கீங்களேன்னு எழுதுறாரு. யாரு துக்கப்படுற மனிதர்களுக்கு? ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் அவங்க இருக்கும்போது எப்படிங்க இந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்க முடியும்? அரசாங்கம் சமுதாயம் எல்லாமே அவங்களை சாவடிக்கணும்னு காத்திருக்கும் போது அவங்களுக்கு எப்படி இவ்வளவு சந்தோஷம் இருக்க முடியும்னா, அதுல தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரோம் அவங்களுடைய சந்தோஷம், சந்தோஷத்தின் காரணங்கள் என்ன. இவ்வளவு அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணங்கள், இதுல மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள்னு பேதுரு எழுதுறார். அவங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அவங்களுடைய சந்தோஷம் முதலாவது அவங்க சூழ்நிலையில் அடங்கி இல்லை. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க சூழ்நிலையை பொறுத்து இல்லை. அவங்க சந்தோஷம் எதுல அடங்கியிருக்கு? முதலாவது நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துக்குள்ள தங்களுக்கு இருக்கிற மகாபெரிய பொக்கிஷங்கள். ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதினாலே நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை உண்டாக்கி இருக்கிறார். அதுல பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் உங்களுக்காக பரலோகத்தில் காக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சுதந்திரவாளி ஆகிய நீங்கள் என்னத்தான் துன்பம் உபத்திரம் கஷ்டம் இருந்தாலும் தேவ பலத்தினால் நீங்கள் காக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் அப்படின்றதுலாம் கிறிஸ்துக்குள்ள தங்களுக்கு இருக்கிற மகாபெரிய பொக்கிஷங்களை நினைத்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுதான் அவர் கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம் முதல்ல எதுல இருந்து வருது அப்படின்னு நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆண்டவருக்குள்ள தனக்கு எவ்வளவு பொக்கிஷம் இருக்குன்றத எப்பொழுதும் தியானிக்கிறதுனால தான் இந்த சந்தோஷம் வருது. சூழ்நிலைகள்னால இல்ல, எனக்கு கஷ்டம் இருக்கோ கஷ்டம் இல்லையோ, ஆனா அவருடைய மூளைய கிறிஸ்தவனுடைய மூளை வந்து எப்பப்பார் கிறிஸ்துக்குள்ள எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் இருக்குன்னு சிந்திக்கிறதுனால தியானம் பண்ற மனுஷர்கள் கிறிஸ்தவர்கள் யாரு? தியானம் பண்றவங்க. வெறும் பஜனை பாடுறவங்க இல்ல, தியானம் பண்றவங்க. கிறிஸ்துக்குள்ள எனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்குன்னு நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறவங்க. முதலாவது நம்மளுடைய சந்தோஷத்துக்கு காரணம், வேற வார்த்தைகளை நான் போட்டிருக்கேன் போன வாரம் போட்டதை விட, த ப்ராமிசஸ் ஆஃப் காட். கடவுள் நமக்கு எவ்வளவு ப்ராமிசஸ் கொடுத்துருக்காரு அதை நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறது முதலாவது. அதுலதான் நமக்கு சந்தோஷம் இருக்கு. அடுத்ததாக நம்ம சந்தோஷம் எதுல இருந்து வருகிறது? சூழ்நிலையில இருந்து இல்ல, கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தங்கள் பொக்கிஷங்கள்ல இருந்து வருது. ரெண்டாவது வந்து நம்ம சந்தோஷங்கள் வந்து உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுனால வருது. ஏன் உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வருது? அது அழகான வசனம், போன வாரம் நம்ம படிச்சோம் பாருங்களேன், ஒரு சின்ன வசனம், அதை வச்சுக்கிட்டு ஒரு புக்கே எழுதலாம். அருமையான வசனம். இதிலே நீங்கள் மிகவும் மாறாத வசனம், சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளால் துன்பப்படுகிறீர்கள். ஒரு விசுவாசிக்கு பெரிய ஆறுதல், என் நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பமும் தேவன் கிட்டேந்து வருது. என்னை நேசிச்சு எனக்காக தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் சிலுவையில் தன்னை அறிந்து என்னை அந்த அளவுக்கு நேசிச்ச கடவுள் எனக்கு சில துக்கங்களை அனுப்பத்தான் செய்கிறார். எதுக்காக அனுப்புறாரு? அவசியமானதால். அவசியம் இல்லாமல் அவர் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்கிறவர் இல்லை. ஏன்னா அவசியம் இல்லாமல் நம்மளை துன்பப்படுத்துறவர் இல்லை அவர். அவசியமானதால் தான் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு நம்ம பார்க்குறோம். எனக்கு வேண்டா இப்ப புரியாம இருக்கலாம், ஏன் இது வருது, என்ன செய்யறதுக்கு வருது. அதாங்க நமக்கு பராமரிப்புல இருக்கிற நம்பிக்கை. எல்லா பரிசுத்தவான்கள் ரொம்ப சந்தோஷம், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை கொடி கனிதராமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன்றது காரணம் என்ன தெரியுமா? பராமரிப்புல நம்ம வச்ச நம்பிக்கை. நம்ம ஊர்ல பராமரிப்புனா என்னன்னு கூட தெரியறதில்ல. த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஒரு தலை முடி கீழே உள்ளூர்லேருந்து எடுத்து அரசாங்கத்தில் நடக்கிற உலக லெவலில் நடக்கிற சகல காரியங்களையும் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய பராமரிப்பில் நடக்குது. எல்லாம் தேவனால் நடத்தப்படுகிறது. அந்த நம்பிக்கை நமக்கு விசுவாசிகளான நமக்கு இருக்கணும். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர்கிட்ட இது வருது. அது அவசியமானதால் சில துன்பங்கள் எனக்கு வருது. அதான் பெரிய விசுவாசிகள் வந்து அவங்க கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவங்க அழுதுகிட்டே சிரிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு வருகிற ஒரு ஒரு உபத்திரவங்களும் கர்த்தர்கிட்ட இருந்து வருது, அவசியமானதால் வருது, அது கொஞ்ச காலத்துக்காக வருகிறது, அது பலவிதமான விரங்களை வருது. அதான் அந்த ரெண்டாவது காரணம் நமக்கு சந்தோஷம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முதலாவது அவருடைய வாக்கு தத்தங்கள், ரெண்டாவது அவருடைய ப்ராவிடன்ஸ்ல நம்பிக்கை, அவருடைய பராமரிப்புல நம்பிக்கை. தேவனுடைய பராமரிப்பு என்னை காக்குது, தேவனுடைய சுத்தம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது அப்படின்றது. இதில் வந்து ஏன் இந்த உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில் வருதுன்னு போன வாரம் பார்த்தோம். எதுக்காக வருது? ஒரு தங்கம் பொண்ணை எப்படி நிரூபிக்குதோ, ஒரு தங்கம் பொண்ணை எப்படி சுத்தம் செய்யுதோ, ஒரு நெருப்பு வந்து தங்கத்தை எப்படி சுத்தம் செய்யுதோ, அந்த மாதிரி இந்த உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் உண்மைன்னு நிரூபிக்குது. உங்களுக்கு தெரியுமா ஒரு விசுவாசிக்கு அது எவ்வளவு முக்கியம்ன்றது? ஒரு விசுவாசிக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் ஆனந்தம் என்ன தெரியுமா? நான் ஒரு பொய் விசுவாசி இல்லை, நான் உண்மையான விசுவாசின்னு வர உறுதிங்க. ஏன்னா பல விதமான விசுவாசிகள் இருக்காங்க. விசுவாசின்னு யாருன்னு கூட தெரியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்போ அந்த விதவதைக்கையில கதையில பாத்தீங்கன்னா வலி அருகையில உழுந்த விசுவாசிகள் இருக்கிறாங்க. முள்ளுள்ள இடங்கள்ல அதை பார்க்கறதுக்கு விசுவாசி மத்தான் இருக்குது. அது மா சந்தோஷம் அதுக்கு. ஆரம்பத்துல பெரும்பத்துல சந்தோஷத்துல இயேசுவை நான் ஏத்துக்குவேன், இயேசுக்காக எதுவும் செய்வேன்னு வருது. கடைசியில சோதனை வரும்போது அப்படியே காஞ்சி போயிருது. அப்பதான் தெரியுது அது உண்மையான விசுவாசம் இல்லை. அந்த மாதிரி நான் இல்லைன்னு நிரூபிக்கிறது வந்து சோதனைகள் தான். நான் ஒரு உண்மையான விசுவாசின்னு எனக்கு நிரூபிச்சு காட்டுறது சோதனைகள் தான். எனக்கு ரொம்ப விசுவாசத்துல ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுமையான வாழ்க்கை என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா, நான் இன்னைக்கு கண்ணு மூட்டேனா பரலோகத்துக்கு போவனா இல்லையா, சந்தேகம்ன்றது இல்லைங்களா? நம்ம ரட்சிப்பை குறித்து சந்தேகம். நான் இல்லையா இல்லையா, ஆமாவா, பரலோகமா சொர்க்கமா, பரலோகமா சொர்க்கமான ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வாழ்ற ஒரு வாழ்க்கை ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. ஒரு காலத்துல எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி வாழ்க்கையிலிருந்து நம்மளை காப்பாத்துறது சோதனைகள் தான். சோதனைகள் என்ன பண்ணுது? அந்த சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது, நம்ம மனசே உடையிற மாதிரி சோதனைகள் வரும்போது, அதுக்கு மத்தியில ஆண்டவரே நமஸ்காரம், ஆள உற்று சாமி, இயேசுவானா ரட்சிப்போவானான்னு ஓடி போகாம நான் நிற்பேன். அந்த சோதனைகளுக்கு மத்தியிலையும் நான் நிற்பேன். நான் ஆண்டவரை நம்புவேன், ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன்னு நம்ம நிற்கும் போது, அந்த சோதனைகள் கடந்து போது நம்மகிட்ட என்ன விட்டு போத்துருமா? நான் உண்மையான விசுவாசி, நான் பரலோகத்துக்கு போற விசுவாசி, இந்த உலகத்தின் காரியங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு உறுதி நம்ம மனசுல விட்டுட்டு போகுது. அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு போகுது. அது பார்க்கும்போது இந்த பாருங்களேன், அதுல வந்து சோதனைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை குறைக்க வருதில்லை, நம்ம சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிரூபிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் தங்கத்தை விட விலையேற பெற்றது. ஏழாவது வசனத்துல போல, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. சோதிக்கப்படாத விசுவாசம் விசுவாசமே இல்லை. சோதிக்கப்பட்ட விசுவாசம் வந்து தங்கத்தை விட விலை உயர்ந்தது. அதனாலதான் சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த சோதனைகள் வந்து நெருப்பு வந்து எப்படி ஒரு தங்கத்துல இருக்கிற கலப்பிடத்தெல்லாம் தனியா பிரிச்சிடுதோ, சோதனைகள் நம்ம விசுவாசத்துல இருக்கிற கலப்பிடங்கள் அதெல்லாம் சுத்தப்படுத்து, நம்ம விசுவாசம் பொண்ணு மாதிரி மின்னுக்கும்படிக்கு. யோபு சொல்றாரு இல்லைங்களா, நான் சோதித்த பின்பு என்னைக்கு அவர் சோதித்த பிறப்பு பொன்னாக விளங்குவேன் இல்லைங்களா, பொன்னாக விளங்குவேன். தங்கம்யா என்ன பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு இல்லைங்களா, என்ன ஒரு சொக்க தங்கம், சொக்க தங்கம் அப்படின்னு நம்ம கனடா, எனக்கு ஞாபகம் இருக்கு பழைய காலத்துல ஒரு கனடா பங்காரத மனுஷா அப்படின்னு தெரியுங்களா, பங்காரத மனுஷா. அவன் பரல உலக மனுஷர்களுக்கே தெரியுது அந்த படத்துல பார்த்திருக்கேன் அந்த காலத்துல. அந்த படத்துல ரொம்ப கஷ்டம் வரும் அந்த மனுஷனுக்கு பாவம், ஆனா அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில எல்லாம் அந்த மனுஷன் எப்படி பொன்னா மாறான், உலக மனுஷர்களுக்கே அது தெரியுது. விசுவாசிங்க நம்ம பாருங்களேன் எவ்வளவு சோர்ந்து போறோம். பங்காரத மனுஷன் நம்ம ஆவானா, அப்பா தங்கம்யா அப்படிதாங்க, தங்கமா மாறுறவங்க தாங்க பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி நம்மளை மாத்துறது சோதனைகள், சோதனைகள். நான் பங்காரத மனுஷாவா மாறுவானா, மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் கர்த்தருக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவனாகவும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் வாழணும்னா சோதனைகள் என்னை சுத்தப்படுத்தும். ஆகவேதான் சோதனைகள் வரும்போது தலைமையில கை வச்சுட்டு உட்காராம மிகுந்த சந்தோஷப்படும் வரவேற்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய சுத்தமானால் வரட்டும் அப்படின்ற மாதிரி பைபிள் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க, எப்படி அவ்வளவு பெரிய சாதனைகள் ஆண்டவருக்காக புரிஞ்சாங்க. பெரிய மனுஷங்களை பார்க்கிறோம் எப்படி தெரியுமா, பங்காரது மனுஷங்களை அவங்க ஆனதுக்கு காரணம் என்ன, சோதனைகள் தான். ஒரு வசனம் படிப்போமே, ரோமர் 5:3
அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பச்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து
உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். We glory in tribulation. பவுல் அதான் சொல்றார், உபத்திரவத்துல என்ன பண்றோம், சந்தோஷப்படுறோம், மகிமை, We glory. உபத்திரம் வந்துருச்சேன்ற மாதிரி glory பண்றோம். ஏன், எதனால, சில காரியங்களை அறிந்து. என்ன அறிந்துன்றாரு, உபத்திரவம் என்னத்தை உருவாக்குது, பொறுமையை. உபத்திரவம் பொறுமை, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பர்சிவரன்ஸ். நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னா பர்சிவரன்ஸ்னா ஒரு ஸ்டெடியா நம்மளை உருவாக்குது. நகர மாட்டேயா நான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெடினஸ் நமக்கு இருக்கா, ஸ்டெடினஸ் அங்கேயும் இங்கேயும் அலமோதுறதுதான் வாழ்க்கை. ஒரு ஸ்டெடி மைண்டே இல்லை, ஸ்டெடி திங்கிங்கே இல்லை. பாருங்களேன் தாவீது எடுத்துக்காங்களேன், அவர் ராஜான்னு சொல்லியாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு, 15 மனுஷனுக்கு நாய விரட்டுற மாதிரி விரட்டி 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 விரட்டி, ஐயோ இந்த ஈட்டிய போட்டு குத்த பாக்குறாரு, நாடோடி மாதிரி சுத்துறாரு, உயிருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, உயிருக்கு ஆபத்து, ஓடுறாரு தாவீது 15 அவருக்கு. அந்த 15 என்ன பண்ணுச்சு, உபத்திரவம் தான். ஆனா அந்த 15 தேவன் மேல ரொம்ப சார்ந்து இருக்க கத்துக்கிட்டாரு, தேவன் மேல ரொம்ப நம்பி இருக்க கத்துக்கிட்டாரு. அப்பதாங்க எழுதுறாரு, கர்த்தாவே என் பலனே, என் கேடகமே, என்னுடைய ரட்சிப்பேன்னு குகையில உட்காந்து எழுதுறாரு. இன்னைக்கு கூட நம்ம பாடுறோம் அந்த பாட்டுங்களை, இன்னைக்கு கூட சங்கீதங்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்க, கோடானி கோடி மக்களுக்கு ஆனந்தம் சந்தோஷம் எதுல கொடுக்குது, தாவீதுக்கு 15 வந்த உபத்திரவங்கள் தான். அவனுக்கு பொறுமையா, அவன் நகர்ல பாருங்களேன், ராஜாவும் வானா ஒன்னமும் வானு விட்டு ஓடி போயிடலாம்ல தாவீது, ஒன்னும் சாமி தேவையா இல்ல, என்ன பாகிஸ்தானுக்கு போயிடலாம்னு ஓடி இருந்திருக்கலாம் இஸ்ரேல விட்டு. ஆனா ஒரு நகர்ல மனுஷன் பொறுமையை பர்சிவரன்ஸ் உண்டாக்குது உபத்திரம். ரெண்டாவது பரீட்சை, அது தமிழ்ல பாருங்க பரீட்சை, இங்கிலீஷ்ல என்ன வருது, ட்ரிபுலேஷன். என்ன பண்ணுது, இந்த 3 பர்சிவரன்ஸ் பத்தான் பாக்குறோம், பொறுமை. ரெண்டாவது பர்சிவரன்ஸ், பர்சிவரன்ஸ் வந்து பொறுமை வந்து ப்ரூவன் கேரக்டரா உருவாக்கு, ஒரு நல்ல கேரக்டர் தங்க மனுஷனை தான் அங்க பண்ணுது, ப்ரூவன் கேரக்டர். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்திலேயே அப்படிப்பட்ட ராஜாவா வரவே இல்லை இது வரைக்கும். தாவீதுடைய நகரம், தாவீதுடைய நகரம்னு எல்லாரும் தாவீது ராஜா வெட்டி பார்க்கறதுக்கு காரணம் என்ன, அந்த உபத்திரவங்கள் தான் அந்த மனுஷன் அப்படி செஞ்சிச்சு. யோசேப்பை எடுத்து பார்க்கலாம், நம்ம யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால வெறுக்கப்பட்டு விற்கப்பட்டு அடிமைத்தனத்தினால விற்கப்பட்டு போய் அங்க போய் அடிமைத்தனமா முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தாலும் அங்க அந்த பாண்டிஃபர் மனைவி அவன் மேல தப்பான பழிய சுமத்தி ஜெயில போட்டு 13 வருஷம் மனுஷன் கஷ்டம் கஷ்டம். ஆனா கடைசியில பாக்குறோம் அவர் கதை, எத்தனை வாட்டி அவர் கதையை படிச்சாலும் எனக்கு சலிச்சே போறதுல கண்ணீரே வந்துடும். எத்தனை அழகான கேரக்டர் பைபிள்ல எப்படி வர்றது, அது உபத்திரவம் தான். பார்த்தோம்னா அவங்க சகோதரங்களை தன்னை வித்த சகோதரங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தரோ அது நன்மையாக மாத்தினார். பழிவாங்கல கேரக்டர் என்ன கேரக்டருங்க, அந்த மாதிரி கேரக்டர் வர்றது உபத்திரவங்களை சந்திக்கும் போதுதான். புரியுதுங்களா, பொறுமை பொறுமையை உண்டாக்குது உபத்திரவம், பொறுமை வந்து கேரக்டரை உண்டாக்குது, அருமையான கேரக்டரா நம்மளை மாத்துது. அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, நம்பிக்கையை உண்டாக்குது. சரிங்களா, நம்பிக்கை என்ன நம்பிக்கை, ஒரு பெரிய கான்பிடன்ஸை ஏற்படுத்துதுங்க. ஒரு உபத்திரம் வரும்போது தள்ளாடி போறது இல்லை, என்ன எத்தனையோ உபத்திரங்களை கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறார், இதுல இருந்து என்ன காப்பாத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை ஒரு உறுதியை உருவாக்கு. அந்த மாதிரி மனுஷர்களை நம்ம மாறணும் கர்த்தருடைய விருப்பம். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில கொஞ்ச காலம் பல விதமான சோதனைகள்னால நாம, அது மாத்திரம் இல்லாம இந்த உற்சவம் இந்த உபத்திரம் நமக்கு என்ன செய்தா பாருங்களேன், அந்த வசனம் என்ன சொல்லுது, நமக்கு உபத்திரம் அவசியம்னு மாத்திரம் சொல்லல, அந்த உபத்திரவத்தினால வருகிற துன்பமும் அவசியம். அந்த துன்பம் நம்ம வருத்தப்படுறோம் வேதனைப்படுறோம் கண்ணீர் வடிக்கிறோம், அந்த துன்பப்படுவது அவசியமானதால் அப்படின்னு வருது பாருங்களேன். இன்னொன்னு தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த விசுவாசம், அந்த தங்கம் மாதிரி வளர்ற அந்த விசுவாசம் வந்து நமக்கு ஒரு நித்திய மகிமையை ஏற்படுத்துது, நித்திய கனத்தையும். அதுல வருது பாருங்களேன் 7வது வசனம், வெளிப்படும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த விசுவாசம் என்ன செய்தா நமக்கு நித்திய கனத்தை வாங்கி கொடுக்குதுங்களா, யோசிச்சு பாருங்களேன். நித்திய கனம் இதான் நம்முடைய விசுவாச சோதனையுடைய குறிக்கோள். எல்லா பொய் விசுவாசிகள் மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நமக்கு பெரிய கனத்தை அதுதான் வாங்கி கொடுக்குதான். எது, சோதிக்கப்பட்ட விசுவாசம். உங்களால யோசிச்சு பார்க்க முடியுமா என்ன கிடைக்க போது, எனக்கு இயேசு வரும்போது மகிமை கனம் புகழ்ச்சி. புகழ்ச்சி அந்த போன வாரம் பார்த்தோம், புகழ்ச்சி என்னும் போது இயேசுனால புகழ், நித்திய தேவனால நம்ம புகழப்பட போறோமா. யோசிச்சு பாருங்க, அவருடைய வருகையில அவர் சொல்றாரு எல்லா உலகத்தையும் நியாயம் தீர்த்து பாவிகளை நரகத்துல போடுறதுக்கு வரும்போது, மனிதகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த நேரத்துல நம்முடைய விசுவாசத்துக்கு பெரிய கனம் கிடைக்கும் போது, பெரிய புகழ்ச்சி கிடைக்கும் போது, அதனாலதான் விசுவாசம் வந்து நமக்கு பெரிய கனம் பொக்கிஷத்தை வாங்கி கொடுக்க போதுன்னு சோதனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. பவுல் எழுதுறாரு ஒரு சில வசனங்களை பாருங்களேன், நான் படிக்கிறேன் ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு மகிமைக்கு ஒப்பிட தக்கவைகள் அல்லவென்று அறிகிறோம். இக்காலத்துல நம்ம படுற கஷ்டங்கள் வந்து நமக்கு இந்த கஷ்டங்கள்னால வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லன்னு அறிந்து சோதனைகளை நம்ம சந்தோஷப்படுறோம். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. பாருங்களேன் அந்த வசனத்துல என்ன சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். நமக்கு இந்த வாழ்க்கையில வருகிற உபத்திரவம் வந்து ரொம்ப சீக்கிரம் போயக்கூடிய லேசான உபத்திரவம். அந்த உபத்திரவம் என்ன செய்தா நம்ம இப்ப பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டம் என்ன பண்ணுது, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்க போகிறது. நமக்கு யோசிச்சு பாருங்களேன், கஷ்டத்தை இப்படி பாக்குறோமா, நம்ம இயேசுக்கு என்ன செய்யறோம் அதை செய்யறோம், நமக்கு வர உபத்திரவத்துல விசுவாசிகளா நம்ம நின்னோம்னா, உறுதியா நம்ம நின்னோம்னா, இந்த விசுவாசம் நமக்கு மிக என்ன போட்டிருக்கு, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்க போதுங்க. அப்ப இந்த உபத்திரவத்துல எவ்வளவு சந்தோஷமா நம்ம இருக்கணும் யோசிச்சு பாரு. இந்த உபத்திரவத்துல நான் உறுதியா இருக்கும் போது, விசுவாசமா இருக்கும் போது பெரிய கனமகிமை எனக்கு வரப்போகுது, அதனால் சந்தோஷப்படுறேன், உபத்திரவங்கள நான் மகிழ்றேன் அப்படின்ற இந்த தங்க விசுவாசம் நமக்கு அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வாங்கி கொடுக்க போகுது. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, எந்த சூழ்நிலையில எந்த உபத்திரம் உங்களுக்கு மத்தியில இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்க முடியும். முதலாவது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள்ல சந்தோஷப்படலாம், உபத்திரவங்களையும் நீங்க சந்தோஷப்படலாம். ஏன்னா இந்த உபத்திரவங்கள் பெரிய மகிமைய, நித்திய கன மகிமைய உங்களுக்கு உருவாக்க போகுது. மூணாவதாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. மூணாவதாக 8வது வசனத்துல ஒரு இன்னொரு காரணத்தை சொல்றாரு. என்ன? நான் இங்க பிரசன்ஸ் போட்டிருக்கேன். மூணாவதாக ஒரு கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம் எதுல இருக்குன்னா, இயேசுவோடு, ஒரு காணாத இயேசுவோடு ஒரு மிகுந்த நெருங்கிய ஐக்கியத்தினால சந்தோஷம் வருது. தான் காணாத இயேசுவோடு மிகுந்த ஐக்கியத்தோடு. 8வது வசனம் பாருங்களா, படிங்களா அந்த வசனம்.
அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கலி கூர்ந்து உங்கள்
விசுவாசத்தின் பலனாகிய ஒரு கிறிஸ்தவனா என்ன அப்படின்றத உரிச்சு காட்டுறதுன்றது இல்லைங்களா. கிறிஸ்தவத்துக்கு நிறைய பொய்யான போர்வை வந்துருச்சு. கிறிஸ்டியன் இதான், இவனா கிறிஸ்டியன், அவன் தான் கிறிஸ்டியன், இவன் தான் கிறிஸ்டியன், பொய்யான போர்வைகள் வந்து உரிச்சு இதாயா ஒரு கிறிஸ்தவ. உண்மையான கிறிஸ்டியானிட்டி இதுதான். இந்த வசனம் நமக்கு எடுத்து டிஃபைன் பண்ணுது பாருங்களேன். ஒரு உறவுன்னு எடுத்தோம்னா, எந்த உறவும் எடுத்தோம்னா, அதில் ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியம். அன்பு முக்கியம், நம்பிக்கை முக்கியம் இல்லைங்களா. எந்த உறவில் அன்பு இல்லாமல் போதோ அந்த உறவு கெட்டு போகும். எந்த உறவில் நம்பிக்கை கெட்டு போதோ அந்த உறவு உறவாகவே இருக்காது. இந்த ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவன் யார்? யார் ஒரு கிறிஸ்தவனா, அவனுக்கு அர்த்தம் என்ன? உலகத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. யாருங்க ஒரு கிறிஸ்தவன், எப்படி ஒரு கிறிஸ்தவனை விவரிக்கிறது? குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தவன் கிறிஸ்தவனா? இல்லை. குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தவன், காணிக்க கொடுக்குறவன் ஒரு கிறிஸ்தவனா? இல்லை. வெளிப்பிரகாரமான எந்த காரியங்களை செய்கிறவன் ஒரு கிறிஸ்தவன் இல்லை தெரியுங்களா. சபைக்கு போகிறவன் கிறிஸ்தவன் இல்லை, ஜபிக்கிறவன் கிறிஸ்தவன் இல்லை, இது எதுவுமே பைபிளை படிக்கிறவன் கிறிஸ்தவன் இல்லை. யார் ஒரு கிறிஸ்தவன்? ஒரு கிறிஸ்தவனை டிஃபைன் பண்ணுங்க. யார் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா, இயேசுவோடு ஒரு மிகுந்த நெருங்கிய ஐக்கியம் உடையவன், இயேசுவை நேசித்து இயேசுவை விசுவாசிக்கிறவன் தாங்க கிறிஸ்தவன். வேற எந்த வெளிப்பிரகாரமான காரியம் இல்லை. தன்னுடைய இருதயத்துல இயேசுவோடு ஒரு உறவு வைத்திருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அந்த உறவுல என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இவன் தாங்க கிறிஸ்தவன். வேற எந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள் இதுல இருந்து வரலன்னா, அது எதுவுமே அவனை கிறிஸ்தவனா நிரூபிக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்தவன் யாரு? இயேசுவை நேசித்து அவரை அன்பு கூறுகிறவர். வேற எந்த காரியமும் முக்கியம் இல்லை. தன் இருதய உறவு, இருதய உறவு. ஒரு கிறிஸ்தவன் அவனை சோதிச்சு பார்க்கணும். நம்ம இன்டர்வியூக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா. சில டைம்ல மெம்பர்ஸா எடுக்கும் போது, இன்டர்வியூக்கு எடுக்கும் போது, அவன் உண்மையான கிறிஸ்தவனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கத்தான் கேள்வியை கேட்கணும். எங்க இயேசுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? இயேசு உனக்கு என்ன? பாஸ்டர் பாலா அடிக்கடி கேட்பார், இயேசு உனக்கு என்ன, இயேசு உனக்கு என்னன்னு கேட்பார். ஏன்னா அதுல தான் கண்டுபிடிக்க முடியும். இயேசு, சில பேர் கேட்டா, இயேசு என்னுடைய கடனை எல்லாம் அழிச்சிட்டாருங்க, எனக்கு வியாதி எல்லாம் சுகப்படுத்திட்டாருங்க, எனக்கு டெய்லி சாப்பாடு போடுறாருங்க, அதனாலதான் உனக்கு இயேசுவா? ஒருவேளை கடனை அடைக்கலன்னா, ஒருவேளை சாப்பாடே போடல, பட்டினியா போட்டாருன்னா, அந்த இயேசுவை விட்டாங்கன்னு ஓடி போற கால வாடுற ஆளுன்னு, அதனால ஒரு கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு கிறிஸ்தவன் அவனுக்கு பட்சிக்கிற அக்கினி அன்பு இயேசு மேல இருக்குன்னா, அதுதாங்க அடையாளம் அவன் இதய மறுரூபம் ஆயிருக்குங்க. மற்ற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இல்லை. எத்தனை வருஷம் கம்யூனியன் எடுங்க, சர்ச்சுக்கு போய், ஒரு ரோமன் கத்தோலிக்கிலோ சிஎஸ்ஐ சர்ச்சிலையோ பெரிய சர்டிபிகேட் கல்ற எல்லாத்தையும் வச்சாலும் நீ கிறிஸ்தவன் இல்லை. நீ ஒரு கிறிஸ்தவன் யாரு தெரியுமா? இயேசுவை நேசிக்கிறவன், அவர் மேல விசுவாசமா இருக்கிறவன், இதான் கிறிஸ்தவன். சிம்பிளா போகுது. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு மதம் அல்ல, ஏதோ ஒரு கிளப் இல்ல நம்ம போயிட்டு வர்றது. அது ஒரு உறவு, இயேசு கிட்ட இருக்கிற உறவு. அது அந்த உறவுல அன்பும் இருக்கணும், விசுவாசமும் இருக்கணும் பாருங்களேன். இது அதுதான் இவர் சொல்றாரு. அது எவ்வளவு அதிசயமா சொல்றாரு பாருங்களேன். பேதுரு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அந்த வசனத்தை பாருங்களேன், எவ்வளவு அழகா சொல்றாரு. அவரை நீங்கள் காணாமதில் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமை அல் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து. பேதுரு இதை எழுதும் போது அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருப்பார். ஏன்னா ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், இது ரெண்டுமே அவர் பண்ணவர். ஏன்னா இயேசுவை பார்த்தவர் இல்லைங்களா, பார்த்தவர் எவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு. ஏன்னா இயேசுகிட்ட அடிக்கடி ரொம்ப திட்டு வாங்கினது விசுவாசத்துக்காக யாருங்க, அற்ப விசுவாசிகளே அற்ப விசுவாசிகளேன்னு திட்டினது யாரு, சாத்தானே விட்டு போ, மறுதளிச்சு விசுவாசத்துல ரொம்ப தளர்ந்தது, இயேசுவை பார்த்திருந்தோம் இயேசுவோடு இருந்தோம் ரொம்ப தளர்ந்து போனது பேதுரு. அந்த அற்ப விசுவாசிகளேன்னு திட்டின மக்களுக்கு லீடர் இவர் தான். அவரை பார்த்து அவரு சொல்ற, எவ்வளவு எமோஷனலா நான் பார்த்தேன், ஆனா எனக்கு அந்த விசுவாசம் இருக்குல்ல, என்னை விட நான் இருந்ததை விட எவ்வளோ பெட்டராக இருக்கீங்கன்னு உண்மையான தேவ மனுஷனுடைய தாழ்மையோடு அந்த மக்களை மெச்சுத்துக்கிறார். அவரை பார்க்கல, நான் பார்த்தேன், நீ இதை பார்க்காது இருந்தோம் அவரை நம்புறீங்களேன்றார். அவரை நான் பார்த்துருந்தோம், அவரை மூணு தடவை என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறான்னு பேதுரு கேள்வி கேட்டது, அன்பை கேள்வி கேட்டது யாரு, பேதுருவை பார்த்தான் கேட்டார். ஆனா அவரு நேசத்தை விசுவாசத்தை என்னால காத்துக்கொள்ள முடியல அந்த டைம்ல, அதெல்லாம் இல்லாம நீங்க இருக்கீங்களே உங்களை பார்த்தா எனக்கு ஆசை பயங்கர பொறாமையா இருக்குன்ற மாதிரி எமோஷனலா எழுதுறாரு, நமக்கு எமோஷனலா எழுதுறாரு. வரங்களா இயேசுடைய வார்த்தைகள் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும், தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்களோ பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை இவங்க அனுபவிக்கிறான், நீங்கள் காணாமல் இருந்தோம் அவரை நேசிக்கிறீர்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள். அந்த உணர்ச்சியோடு அவர் எழுதுறார், என்னை விட எவ்வளோ பெட்டரா நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு தாழ்மையான மனசோடு பாருங்களேன். ரொம்ப பொது வந்து நம்ம யாராவது பார்த்தா தான் ஒருத்தரை பார்த்து நேசிக்க முடியும், அவங்கள நம்ப முடியும். கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எந்த உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயம். நம்ம மகாத்மா காந்தியெல்லாம் நம்ம ரொம்ப விரும்புகிறோம், அவருக்கு ஒரு ஃபோட்டோ கூட வச்சுக்கிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து செத்து போன மனுஷங்கிட்ட ஒரு தனிப்பட்ட உறவு நேசம் இன்னும் கூட உயிரோடு இருக்கிற உறவு இருக்கிறது வந்து ஒரு உலகத்திலேயே இருக்காத ஒரு ஆச்சரியம். பார்க்காத இருக்கிறவங்களை எப்படி இங்க நேசிக்க முடியும், பார்க்காத இருக்கிறவங்களை எப்படி இங்க நம் பார்த்தா தான் நான் நம்புவேன்றது இல்லைங்களா, எப்படி நம்ப முடியும். ஒரு கிறிஸ்தவ ஆத்மாக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவு தாங்க, அதான் பெரிய அதிசயம் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு நெருங்கி ஐக்கியம். அவர் இங்க பாருங்களேன், அவரை நீங்கள் காணாமதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அன்பு கூறுகிறீர்கள் வந்து எப்போவோ அன்பு கூறுனால கான்ஸ்டண்டா அவர் மேல பச்சை பாசம் அன்பு, அவர் மேல அவருக்காக ஏங்குறீங்க. காணுகிற எல்லா காரியத்தை நேசிக்கிறத விட காணாத கிறிஸ்து மேல உங்க அன்பு ரொம்ப இருக்கு, அவருக்காக ரொம்ப ஏங்குறீங்க. ஒரு அகாப்பே, அகாப்பேன்ற வார்த்தை தான் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கிறது, அவரை நேசிக்கிறீர்கள், இதாங்க கிறிஸ்தவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தின் வேர் இதுல தான் இருக்கு. ஒரு உறவு, ஒன்னு பேதுரு 2:7 படிங்களா, 2:7, ஒன்னு பேதுரு 2:7.
ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது.
விசுவாசிக்கிற உங்களுக்கு விலைய யார பத்தி பேசுறார், கிறிஸ்துவ பத்தி பேசுறார். கிறிஸ்து உங்களுக்கு விலையேற பெற்றதா இருக்கிறார், யாருக்கு, விசுவாசிக்கிற உங்களுக்கு அப்படின்னு பார்க்க. ரொம்ப தீவிரமான, ரொம்ப இயேசுக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை பத்தி அவர் பேசுறார். ரெண்டாவது என்ன சொல்றாரு, அவர் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. பாருங்களேன், சரீர விதமா கண்ல பாக்குறத பத்தி அவர் பேசல. இது ஒரு நல்ல உறவுக்கு ரெண்டு இருக்கணும் நான் சொன்னேன், அன்பு இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும், இது ரெண்டும் இல்லைன்னா உறவே இருக்க முடியாது. இயேசு கிட்ட இப்படி இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. யாரையாவது நம்ம அன்பு செஞ்சோம்னா அவங்கள நம்ப ஆரம்பிப்போம், யாரையாவது நம்ம நம்புறோம்னா அன்பு செய்ய ஆரம்பிப்போம். ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு உறவு இயேசு கிட்ட. இந்த உறவு இருக்கிறவன் தாங்க கிறிஸ்தவன், வேற யாருமே கிறிஸ்டியன் இல்லை. இயேசு கிட்ட எனக்கு அந்த உறவு இருக்கிறதா, அன்பு சகலத்தையும் நம்போன்னு வேதம் போட்டிருக்கு. இதனோட அழகை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறது வந்து, இயேசு ஒரு வாட்டி பார்த்துருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருக்கு, ஒரே ஒரு வாட்டி அவர் முகத்தை பார்த்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பரிசுத்த உள்ள அன்பின் உள்ளத்தை பிரதிபலிக்கிற அந்த முகம், கல்ற வீட்டை சாவு வீட்டை சந்தோஷ விடா மாத்துன அந்த முகம், அவர் பார்த்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு தான். அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்து அட்ராக்ட் பண்ற ஒரு முகம். அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவரை பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்காது. அவர் மறுரூப மலையில போயிருக்கும்போது பேதுருவோட அவரை பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்காது. அதெல்லாம் நான் பார்த்தேன். அவர் சிலுவையில் ஒரு வாட்டி பார்த்துருந்தா, அவர் உரித்தளம் போது ஒரு வாட்டி பார்த்துருந்தா, எனக்கு எவ்வளோ சந்தோஷம். நான் ரொம்ப நம்பியிருப்பேன் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு பாயிண்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அந்த மாதிரி பார்த்த எத்தனையோ பேர் நம்பாமல் போயிட்டாங்க, நிறைய பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவரை அப்படி பார்த்து நம்புறத விட வேத வசனத்துல அவரை பார்த்து நம்பினவங்க யாருமே நரகத்துக்கு போனவங்க இல்ல தெரியுமா, வேத வசனத்துல. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் எனக்கோ தேம்புவோ செக்கையோ அவங்க பார்த்தவங்க எல்லாம் இயேசுல இருக்கிற ஒரு பங்கு ஒரு மகிமையை தான் பார்த்தாங்க. இயேசுடைய முழுமையான மகிமையை முழுமையா வடிவமைத்த ஒரு முழு சரித்திரத்தை நமக்கு வேதத்துல தாங்க போட்டு கொடுக்குது. முழுமையான இயேசுடைய மகிமையை வேதத்துல அவர் நேரா பாக்குறத விட வேதத்துல பார்த்து படிச்சுக்கிறது அதை விட பெருசுங்க. புரியுதுங்களா? இயேசுடைய முழுமையான மகிமையை வேதத்துல வடிவமைக்க போட்டு நமக்கு போட்டிருக்கு. அவர் நேரா பார்த்த எத்தனையோ மக்கள் நம்பாம அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவர் வேதத்துல பார்த்து நம்புறது தான் நேரா பார்த்ததை விட அதிசயம் தான் பேதுரு சொல்றாரு. தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறார். இன்னொன்னு சொல்லிட்டா, கண்டு விசுவாசிச்சவங்க எல்லாரும் அந்த கண்டு விசுவாசிக்கிற மாம்ச இதுல இருந்து வெளியே வரலன்னா, வெளியே வந்ததுனாலதான் அவங்க உண்மையான விசுவாசமே அடைந்தாங்க. இயேசுவை இன்னுமே நாங்கள் சரீர பிரகாரமா அறியோம்ன்றாரு போல். அப்படி அறிஞ்சது முடிஞ்சிருச்சு, இன்னுமே நாங்கள் காணாத விசுவாசி மாதிரி தான் நாங்கள் வரணும். அப்படி வந்தாதான் உண்மையான விசுவாசமே வரும். பார்க்கறதுல என்னங்க விசுவாசம் இருக்கு? நான் பார்க்க நம்ப வேண்டியதே இல்லையா, இருக்குதே நான் பார்க்கறேன். காணாததை விசுவாசிக்கிறதுல தான் பாக்கியம் இருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் பேதுரு அவங்கள அப்ரிஷியேட் பண்றாரு, அவங்கள புகழ்றாரு. இது ஒண்ணு நமக்கு புரிய வைக்கணும். நம்ம ஊர்ல ஒரு போலி கிறிஸ்தவம் பிசாசு கிறிஸ்தவம் இருக்கு. பிசாசு கிறிஸ்தவம் இயேசுவை பார்த்த ஒரு கிறிஸ்தவம், நான் பார்க்கறேன்னு சொல்லி புலவர ஒரு கிறிஸ்தவம், சரிங்களா? 12 மணிக்கு இயேசு நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், அப்போ இயேசு எனக்கு ஒரு காட்சி அளித்தார். காட்சி அளித்து என்னை பாஸ்டரா மாத்திட்டார். அதனால நான் ஒரு சபையை ஆரம்பிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த பேதுரு என்ன சொல்லுவார் அவங்கள பார்த்து, காணாதிருந்தோம் விசுவாசிக்கிறீர்களே பாக்கியவான்கள்னு நீங்க சொல்லிட்டு இருக்காரு வேதத்துல. எத்தனை பேர் போய் சொல்றாங்க. நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன், இயேசு ஷால் போட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தாரு, என் தலைமையில கை அக்கினியா இறங்கி வந்தாருன்னு எவ்வளோ சொல்றாங்க. பார்த்தேன் அதனால பெரிய அச்சீவ்மெண்ட். அவர் உரலாம் கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க இயேசுவை பார்த்துட்டாரு. ஆனா பேதுரு அவர் எதாவது என்ன சொல்லுவாரு, காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இப்படி காண்றவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு சொல்றேன், சபிக்கப்பட்டவர்கள் அது. அது இயேசுவை காண்றதில்லை, இயேசுவை காண்றதில்லை, வேற எதையோ பார்த்து இயேசுவை பார்க்கறேன்றது. பாருங்களேன் இந்த வசனத்துல பேதுரு என்ன, காணாதிருந்தும் நீங்கள் அவரை விசுவாசிக்கல அன்பு கூறுகிறீர்கள் அப்படின்றாரு. சரி, இதுல தாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு, உண்மையான கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம் வருது. இந்த விசுவாசம், இந்த அன்பு. பேதுரு என்ன சொல்றாரு அந்த வசனத்துல தெரியுமா, இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். வேற எதையும் பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க, இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். இங்க தான் நீங்க இருக்கணும், இங்க தான் இருக்கணும். இந்த உலக ஒரு கிறிஸ்தவம் வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கிறான், பரலோக பாதையில போயிட்டு இருக்கான், முன்னேறிக்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, இது ரெண்டு அவனுக்கு இருக்கணுங்க. ஒரு கடல்ல வந்து நீச்சல் அடிச்சு நம்ம இந்த உலக பாவ கடல்ல அவபக்தியான கடல்ல உளுந்து அழிஞ்சு போகாது இருக்கணும்னா, ரெண்டு கை போட்டு நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு கை அன்பு ஒரு கை விசுவாசம், அதை வச்சுத்தான் நம்ம முன்னேற முடியும் ஆவிக்குரிய ஜீவியத்தில். பேதுரு அப்படித்தான், இது பேதுரு அப்படித்தான் சொல்றாரு. நீங்க அந்த நிலைமையில இருக்கிறீங்க. ஒரு ரேஸ்ல ஓடும்போது பைக் ரேஸோ கார் ரேஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். 100 கிலோமீட்டர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு இருக்கிற வழியில சரியா போறாங்களா இல்லையான்னு சொல்லி சில பேர் அவங்களா கொடியை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஆமா, ரைட் ரூட்ல தான் போறீங்க, போங்க போங்க எனக்கு கொடியை காமிச்சுட்டு. அந்த மாதிரி பேதுரு நமக்கு காட்டுறாரு, நீங்க இயேசுவை காணாதிருந்தோம் அவரை அன்பு கூறுகிறீர்கள், அவருக்கு தரிசியாமல் இருந்த அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க, இதுதாயா கிறிஸ்தவம். இதை விட்டு நீங்க வெளியேங்கன்னா போயிட்டீங்கன்னா பெரிய ஆபத்து. இதுல தான் நீங்க போங்க போங்க, இன்னும் முன்னேறி போங்க, கரெக்டா போறீங்கன்னு பேதுரு நமக்கு சொல்றாரு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இது ரெண்டு இல்லாம போச்சுன்னா, நம்மள நாமளே சோதித்து சரி பண்ணிக்க வேண்டியது அவசியம். வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம், வெளிநாடகம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்தின் உயிர் நாடி இது ரெண்டு தான். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த விசுவாசம் போது இந்த விசுவாசம் எப்படி வருது, தேவ வசனத்து கேட்கறதுனால வருது இல்லைங்களா. இந்த விசுவாசம் வந்து காணாது இருந்த இயேசுவை எப்படிங்க விசுவாசிக்கிறது, வேத வசனத்தின் மூலமா தான். இயேசு வசனத்தை கேட்க நமக்கு விசுவாசம் வருது. எந்த அளவுக்கு அந்த வசனத்தை கேட்டு கேட்டு இயேசுவை பத்தி அறிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் வளருது. அந்த விசுவாசம் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளும் போது அன்பு வளருது. இல்லைங்களா? அதனாலதான் நம்ம எப்படி விசுவாசத்தை வளர்றது? இயேசு சத்தியத்தை ரொம்ப அதிக அதிகமா படிச்சு படிச்சு இயேசுவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கும் போது இயேசுடைய அன்புல இயேசுடைய அன்பு இயேசு மேல அன்பு அதிகமா நம்ம இதயத்துல இருந்து வரும். அதான் நான் பார்க்கறேன், இயேசுவோடு இருக்கிற ஒரு நெருங்கிய உறவு. அந்த அன்பு எந்த விதத்துல வெளிப்படும்? இயேசு மேல எனக்கு அன்பு இருக்குதா, இயேசுவை நான் நேசிக்கிறேனான்னு எந்த விதத்துல வெளிப்படும்? அவர்ல நம்ம மெய்மறந்து இருக்கிறது, அவரை பத்தி இன்னும் அதிகமா அறிஞ்சிக்கணும்னு ஆவலா இருக்கிறது. என் உடல், பொருள், ஆவி, என்னுடைய முழு ஆத்மாவோட அவர் சேவிக்கணும், அவருக்கு ஏதாவது நான் செய்யணும், அவரை பத்தி மற்றவங்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட ரொம்ப நேரம் செலவிடணும், அப்படியெல்லாம் வர்றது வந்து இயேசு மேல இருக்கிற அன்புனால தான் அது வருது. அதான் அந்த கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்டியானிட்டி. அதை விட்டு நம்ம வேற எங்கன்னா போயிட்டு இருந்தோம்னா மாத்திட்டு வந்துடணும், ரொம்ப ராங் ரூட்ல போறோம்னு அர்த்தம். ஒரு மனுஷன் ராபர்ட் லேடன் அவர் சொல்றாரு, இயேசுடைய அன்புல நீ வளரணும்னா சகோதரனே, வேத வசனத்துல இயேசுவை பத்தி போட்டிருக்கிற மகிமையான சத்தியங்களை அதிக அதிகமா படிச்சுக்க, எந்த அளவுக்கு இயேசுவை பத்தி நீ அறிகிறியோ, எந்த அளவுக்கு இயேசுடைய சத்தியத்தை அறிகிறியோ, அந்த அளவுக்கு விசுவாசமும் அன்பும் வளரும் அப்படின்றார். சரி, இந்த உறவு இயேசுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வந்து என்னத்தை ஏற்படுத்துதுன்னு பாக்குறோம். மூணு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்களேன், என்ன ஏற்படுத்துது? இவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து என்ன வருது? அதனால அப்படி இருக்கிறதுனால சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலி கூர்ந்து. பாருங்களேன் இதுல என்ன வருது, எனக்கு இப்படிப்பட்ட உறவு இயேசு கிட்ட இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் வருதான். என்ன மாதிரி சந்தோஷம்? சொல்லி முடியாதது, அன்ஸ்பீக்கபிள் ஜாய், சொல்லி முடியாது. என்னது சொல்லி முடியாத சந்தோஷம்? சொல்லி முடியாத சந்தோஷத்தை பத்தி நான் எப்படிங்க சொல்லி ப்ரீச் பண்றது? சொல்லி முடியாத சந்தோஷம். ஒரு பணக்காரன் அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு என்ன முடியல சொல்ல முடியலன்னா உண்மையான பணக்காரங்க இல்லைங்களா? ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிற சந்தோஷத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இருக்குன்னா உண்மையாவே சந்தோஷம் உள்ளவங்க. அந்த மாதிரி சந்தோஷம் பரலோகம் நம்ம கொடுக்குதான், சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷம். அந்த சந்தோஷம் எவ்வளவு தெய்வீகமானதுன்னா சிந்தனைக்கோ பேச்சு வல்லமைக்கும் அப்பாற்பட்டது. எந்த பேச்சாளினாலையும் அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது, சொல்லி முடியாத சந்தோஷம். ஏன்னா உலகத்திலேயே நம்ம சந்தோஷத்தை யோசிச்சு பாருங்களேன், அன்புல வர சந்தோஷம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷியோ மனுஷன் மேலேயோ குழந்தை மேலேயோ வைக்கிற அன்பை வந்து சொல்லியே முடியறது இல்லை சில டைம்ல. அதுல பாட்டெல்லாம் எழுதி பாக்குறாங்க, சினிமா பாட்டெல்லாம் வர்றது என்ன, ஒரு மனுஷ லெவல்ல எத்தனை பாட்டுங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. பாட்டுங்களுக்கு கணக்கே இல்லை இல்லைங்களா? நான் வானத்தை விட உன்னை நான் நேசிக்கிறேன், கடலை விட நான் உன்னை நேசிக்கிறேன், வானவில்ல இப்ப உனக்கா உடச்சிட்டு வந்துடுறேன். என்னப்பா இந்த பாலிவுட் பாட்டுலாம் கேட்டு பாருங்க, அப்படியே என்ன எழுதியிருக்கான் கவிதையில நமக்கு ஆகும். மனுஷீக லெவல்லயே அந்த அளவுக்கு பாட்டா எழுதி கொட்டுறாங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்து மேல நமக்கு இருக்கிற அன்பு, அந்த சந்தோஷம் வந்து சொல்லி முடியாது. கான்ட் ஸ்பீக் அப்படின்னுவாங்க, அதுக்கு அது சொல்லவே முடியாது. அது உள்ளுக்குள்ள அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள மனுஷனுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனுஷன் சொல்றாரு, உலக சந்தோஷம் எல்லாம் ஒரு சின்ன குறுகியான வழியில போற ஒரு ஃபால்ஸ் மாதிரி, அது ரொம்ப டடடடடடான்னு ஓடுற மாதிரி, சவுண்டு போடுற மாதிரி, டபடபடான்னு தண்ணி சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் சொல்லி முடியாத கிறிஸ்தவனுடைய சந்தோஷம் வந்து ஒரு விசாலமான ஆறு மாதிரி. ஆறு பெரிய ஆறு பார்த்தீங்கன்னா அது நகர்றது கூட தெரியாது, ஆனால் ரொம்ப தண்ணி அதில் போயிட்டு இருக்கும், பயங்கர வாட்டர் போயிட்டு இருக்கும். சின்ன கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத ரொம்ப சவுண்ட் போட்டுக்கிட்டு போகும். சின்ன ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமாக உலக சந்தோஷம் எல்லாம் அவ்வளோதான், பய டமா டுமா டுமான்னு சவுண்டு. அது ஈஸியாக சொல்லிடலாம், பேசிக்கலாம் அதை பற்றி. ஆனால் கிறிஸ்தவனுடைய சந்தோஷம் அதனோட விசாலமும் ஒரு பெரிய ஆறு போகிற மாதிரி பெருசாக போகும். அதுக்கு சொல்லவே முடியாது, என்னவே முடியாது. சத்தம் அதற்கு இருக்காது, பெரிய சத்தம் சவுண்ட் இதெல்லாம் இருக்காது, சொல்ல முடியாது. ஏன்னா அதை பத்தி சொல்லி என்ன பண்றது, சொல்ல முடியாத சந்தோஷத்தை சொல்லி என்ன பண்றது. அதான் கிறிஸ்தவன் சொல்ற சந்தோஷம் பாருங்களேன், சொல்லி முடியாத சந்தோஷம். அடுத்ததாக மகிமையால் நிறைந்த சந்தோஷம். முதலாவது இயேசு கிட்ட உனக்கு இருக்கிற இந்த நெருங்கிய அன்பு விசுவாச உறவுனால உனக்கு ஏற்படுறது வந்து சொல்லி முடியாத சந்தோஷம். ரெண்டாவது வந்து மகிமையால் நிறைந்த சந்தோஷம். எங்கெங்க இருக்குது உலகத்துல இந்த மாதிரி சந்தோஷம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாம் மகிமைக்கு ஆப்போசிட் என்ன? துன்பம். துன்பம் கூட இல்லை, அவமானம் இல்லைங்களா? மகிமை, அவமானம், ஷேம், ஷேமால் நிறைந்த சந்தோஷம். உலக சந்தோஷம்னா என்ன? எல்லாம் நல்லா சாப்பிட வேண்டியது சந்தோஷம், பெருந்தீனி இல்லைங்களா? பெருந்தீனி சந்தோஷம், வேசித்தனம் சந்தோஷம், இல்லைன்னா எவ்வளோ குடி, அதெல்லாம் சந்தோஷம், பெரிய சந்தோஷம் அது. அது சந்தோஷமா? மகிமையால் நிறைந்த சந்தோஷமா? அது ஷேம்னால நிறைந்த சந்தோஷம் இல்லைங்களா? உலக சந்தோஷம்லாம் அப்படித்தான். அந்த சந்தோஷத்தில் எவ்வளோ அதிகமாக இருக்கிறானோ அவன் அவ்வளோ சீக்கிரம் நரகத்துக்கு போகிறான். ஆனால் இந்த சந்தோஷம் அப்படி இல்லை, மகிமையால் நிறைந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்து சொல்லி முடியாது நம்பர் ஒன்னு. இது பரலோக சந்தோஷம். நம்மள இன்னும் எவ்வளவு சந்தோஷத்தை இதை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரலோக வழியில கொண்டு போகிற சந்தோஷம், பரலோகத்தின் ஒரு சாம்பிள் இந்த உலகத்துல கொண்டு வருகிற சந்தோஷம். மற்ற உலக சந்தோஷத்தை ஆப்போசிட்டா சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷம் எல்லாம் அவமானம், அது நரகத்துக்கு ஒன்று சீக்கிரம் கொண்டு போகிற சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷம் வந்து மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம், பரலோகத்தின் இன்பம் இப்பவே அனுபவிக்கிற சந்தோஷம். ஒரு பாட்டில் வருது, ஹெவன் கேம் டவுன் அப்புறம் அண்ட் க்ளோரி ஃபில்ட் மை சோல், மகிமை என் ஆத்மாவை நிரப்பினது. அதான் பார்க்குறோம் பாருங்களேன், அதை தான் சொல்லிட்டு வர்றார். பேதுரு சொல்றார், அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து பாருங்களேன். அந்த மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுது. இந்த சந்தோஷம் அது மாத்திரம் இல்லை, ஒன்று சொல்லி முடியாத சந்தோஷம் கொடுக்குது, மகிமையால் நிறைந்த சந்தோஷம் கொடுக்குது. மூணாவதாக 9வது வசனம் படிங்க,
உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள்.
பாருங்களேன், இது என்ன, இது என்ன வசனம் சொல்லுது, யோசிச்சு பாருங்களேன். அற்புதமான வசனம். எப்படிங்க, நான் யோசிச்சு பார்க்கலாம், எஞ்சி இருக்கிற பாவம் நமக்கு இருக்குது, பாவ இதயம் நம்ம வச்சிருக்கிறோம், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய பரலோக சந்தோஷம் ஏற்பட முடியும் அப்படின்னா, அது காரணம் இங்கே தான் சொல்கிறார் பாருங்களேன். ஏசுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு சொல்லி முடியாததும் மகிமையால சந்தோஷம் கொண்டு வர்றது மாத்திரம் இல்லை, இப்பொழுது ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். பாருங்களேன், இது ஃபியூச்சரை பற்றி பேசலை, இதை கவனமாக கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபியூச்சரை பற்றி இது பேசலை, உங்களுக்கு ரட்சிப்பு வரப்போதுன்னு பேசலை, என்ன போட்டிருக்கு, அடைகிறீர்கள். அப்படின்னா இப்போ அனுபவிக்கிறோம், என்ன அனுபவிக்கிறோம், என்ன அனுபவிக்கிறோம்னா, இந்த சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் வந்து ஒரு கிறிஸ்தவனா நாடகம் போட்டால் வந்துடாது. எப்படி வரும், உண்மையாக இயேசுவோடு எனக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியம், அன்புலையும் விசுவாசத்தையும் நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறதுனால வருது. அது மாத்திரம் அது கொடுக்கறது இல்லை, இப்பொழுதே எனக்கு ரட்சிப்பு ஏற்படும், ஆத்ம ரட்சிப்பு எனக்கு ஏற்படுது. எப்படி, என்ன மாதிரி ரட்சிப்புனா, பாவத்து ரட்சிப்பு எதுலேருந்து நமக்கு ரட்சிப்பு வேணும், பாவத்திலிருந்து, பாவத்தின் விளைவுகளெல்லாம் ரட்சிப்பு நமக்கு இப்போவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த உறவினால். பாவத்தின் விளைவுகள் என்ன, இந்த உலகத்தில் குற்ற உணர்வு ஏற்படுது, கஷ்டம் ஏற்படுது, குழப்பம் ஏற்படுது, துக்கம், இந்த உலகத்தில் சாபங்கள், பாவத்தினால் வருகிற சாபங்கள் நமக்கு ஏற்படுது, எல்லாம் நம்பிக்கையில்லாத தன்மை ஏற்படுது. இது என்ன சொல்லுது இந்த வசனம், நான் இயேசுவோடு ஒரு நெருங்கிய உறவில், அன்புலையும் விசுவாசத்திலையும் நெருங்கிய உறவில் இருக்கும்போது பாவத்தின், இப்போவே அந்த பாவத்தின் விளைவுகளில் தான் தப்பிச்சு ரட்சிப்பை நான் அனுபவிக்க முடியும்னு நமக்கு சொல்லுது. என்ன மாதிரி அது சொல்லுதுன்னா, இயேசுவோடு நெருங்கி இருக்கிற உறவு பாவத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்குதுங்க. புரியுதுங்களா, நம்ம இருதயம் எப்போ பாரு இச்சையில பாவத்தில் அதில் இதெல்லாம் கஷ்டப்படுது, அந்த இச்சையில கஷ்டப்படுறது ஒரு இருதயம் பாவத்திலையும் பொருளாசையிலையும் இச்சையிலையும் ரொம்ப வேதனைப்பட்டு ரட்சிப்பு அனுபவிக்க முடியாம இருக்கிறதுலேருந்து விடுதலை எது கொடுக்குது தெரியுமா, இயேசுவோடு இருக்கிற நெருங்கிய உறவில் தான் நமக்கு ஏற்படுது. அந்த வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, ரொம்ப ஆழமானது. ஏன்னா இயேசுவோடு இந்த மாதிரி அன்புலையும் விசுவாசத்திலையும் நான் நெருங்கி இருக்கும் போது சொல்லி முடியாதது மகிமையான சந்தோஷம் என்னில் நிறைஞ்சிருக்கும் போது என் இருதயம் இச்சையில நிறையுது, பாவத்தில் நிறையுது, சோதனையில் அந்த இருதயம் சொல்லி முடியாத சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கும் போது உலக சாக்கடையை தண்ணியை குடிக்கிறதுக்கு அதுக்கு போறதுக்கு மனசு வர்றதில்லை. இந்த இருதயம் சொல்லி முடியாத சந்தோஷத்தை நிறைந்திருக்கிற இதயம், கொழுந்துட்டு எரியிற இருதயம், இச்ச காம ஆசைகள்ல அது எரியறதுக்கு வழியே இல்லை. இப்பொழுதே நம்ம ஆத்ம ரட்சிப்பு நமக்கு ஏற்படுது. பாவத்தின் விளைவுகள் எல்லாம் நம்ம தப்பிச்சு பரலோக இன்பத்தை இப்பவே அனுபவித்து ஆத்ம ரட்சிப்பு ஏற்பட்டவர்களா இந்த உலகத்துல வாழ வைக்குது நம்மளை. நம்ம ஆத்ம ரட்சிப்பு பாவம் நம்மளை விடமாட்டேந்து, இதயத்தை கொடுமைப்படுத்துது, இச்சைகள்னால ஆசைகள்னால உலக இன்பங்கள்னால நம்ம இதயத்தை கொடுமைப்படுத்துது. அதுல இருந்து விடுதலை நமக்கு எதுல இருந்து ஏற்படுது? இயேசுவோடு இருக்கிற நெருங்கிய உறவு, சொல்லி முடியாததும் மகிமையான சந்தோஷம் நிறைந்திருக்கிற இதயத்துக்கு அந்த பாவத்தின் விளைவுகள் பாதிப்பு ஏற்படுறதில்ல. அதுதான் அவர் சொல்றாரு. புரியுதுங்களா எவ்வளவு விஷயம் அதுல இருக்குன்னு? ஒரு டைம்ல எனக்கு ஆகுது, அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆகுது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரி, இதை பார்க்கும்போது என்ன சொல்றாரு அவரு? இந்த மாதிரி இயேசுவோடு எனக்கு இருக்கிற உறவு பாவத்தின் வல்லமையில இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து இப்பொழுதே நித்திய ஜீவனின் தண்ணீரை குடிக்கும்படிக்கு. உலக சாக்கடை தண்ணியை குடிக்கலான்னு என் இருதயம் ஆசைப்படுது, ஆனா அதெல்லாம் அடைச்சி போன்னு சொல்லி இந்த மகிமையும் சொல்லி முடியாத சந்தோஷம் இருதயத்துல நிரம்பும் போது அசிங்கமான சந்தோஷத்துக்கு இருதயம் நாடுமா? நாடவே நாடாது. அதனாலே இப்பொழுது உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்போ அனுபவிக்கிறீங்க நீங்க, அதை இப்போ அனுபவிக்கிறீங்க ஆத்ம ரட்சிப்பை. பாருங்களேன், இந்த ஆத்ம ரட்சிப்பு வந்து கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறதுனால வராது, சபைக்கு வந்து போறதுனால வராது. எதனால வருது? எ க்ளோஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால தான் சபைகளுக்கு வீட்டுங்களுக்கெல்லாம் வரும்போது ஜெபம் பண்றீங்களா, ஜெபம் பண்றீங்களா, ஜெபம் பண்றீங்களான்னு மணி அடிச்சுட்டு வருவேன் நான், ஜெபம் பண்றீங்களா? அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ நம்ம வாழ்றத விட்டுருணும். இயேசுவோடு, இயேசு இல்லைன்னா, இயேசுவோடு பேசலன்னா, இயேசுவோட வார்த்தை கேட்கலன்னா, அந்த நாளே சபிக்கப்பட்டது ஒரு நாளா நம்ம எண்ணி இயேசுவோடு நெருங்கி வாழ நம்ம எல்லாம் பழைக்கணும், கத்துக்கணும். அதுதான் நமக்கு நாத்தம். இந்த பாவ நிறைந்த உலகத்துல ரட்சிப்பின் சொல்லி முடியாததும் சந்தோஷமான நிறைப்பு கொடுத்து நம்மளை ஆனந்தப்பட வைக்கிறது அது ஒண்ணுதான். அதனாலதான் இயேசுவோடு நெருங்கி இருக்கிற கிறிஸ்தவர்களை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். எப்ப நமக்கு சந்தோஷம் போகுது யோசிச்சு பாருங்களேன், எப்ப சந்தோஷம் போகுது? பாவத்தின் விளைவுகளுக்கு இருதயத்துல இடம் கொடுக்கும் போது, சந்தேகப்படும் போது, பயப்படும் போது, இல்லைங்களா? அப்பதான் சொல்லி முடியாத சந்தோஷம் எல்லாம் போயிருது. பாவத்தின் விளைவுகள், குற்ற உணர்வு எடுத்துட்டு வருது. காமம், இச்ச ஆசைகள், அந்த ஆசைகள், உலக ஆசைகள் கொண்டு வரும்போது சந்தோஷமே இல்லாம போயிடுறோம், நம்ம சந்தோஷமே அனுபவிக்காம போயிடுறோம். சரி, நம்ம பேதுரு இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க காணாத இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவரை நம்புகிறீர்கள், அதனால சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உங்களுக்கு வருது. அந்த சந்தோஷம் வந்து ஆத்ம ரட்சிப்பை கொடுக்குது, இப்பொழுது கொடுக்குது. என்ன? பாவம், பாவத்தின் வல்லமையிலிருந்து தப்புறீங்க, பாவத்தின் விளைவுகள்ல இருந்து தப்பித்து சுத்தமா வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தேவனிடத்தில் அது பாவத்துல இருந்தெல்லாம் விலகி இயேசு கிட்ட நம்ம நெருங்கி போகும்போது, அந்த உறவுல நம்ம இருக்கும்போது பாவம் செத்து போகுதுங்க, பாவம் செத்து போகுது. ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, கிறிஸ்துவோடைய அன்பு இருக்கிற இருதயத்துல கிறிஸ்துவோடைய அன்பும் பாவமும் ஒண்ணுக்கொன்னு விரோதம், நெருப்பும் இதுவும் இருக்கிற மாதிரி, பஞ்சம் இருக்கிற மாதிரி. கிறிஸ்துவோடைய அன்பு இருக்கிற இருதயத்துல பாவம் இருக்க முடியாது, பாவம் இருக்கிற இருதயத்துல அன்பு இருக்க முடியாது. இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு விரோதம். நம்ம இந்த மாதிரி இயேசுவோடு நெருங்கி அந்யோன்யமா அன்பும் உறவுல அவரோடு உறவாடும் போது சொல்லி முடியாததும் மகிமையான சந்தோஷம் நம்ம நிறையும் போது பிராக்டிக்கலா ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கை மத்தவங்க நம்ம வாழ்க்கையில பார்ப்பாங்க. அது எதனால வருது? எனக்கு இயேசு கிட்ட இருக்கிற உறவுனாலதான் வருது. புரியுதுங்களா? அது அது உல இயேசு கிட்ட இருக்கிற உறவு என் இருதயத்தை எவ்வளவு திருப்தி செஞ்சிருக்குன்னா, பாவ சந்தோஷங்களை நாடுறதுக்கு எனக்கு மனசுல இடமே இல்லை, இச்சைகளுக்கும் இதுக்கும் எனக்கு மனசுல இடமே இல்லாம போயிருது. அதுதான் ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள், இப்பவே நீங்க அனுபவிக்கிறீங்க, பிராக்டிக்கல் ஹோலினஸ் நமக்கு வருதுங்க. இந்த தங்க செயின்ன்றது, தங்க செயின். நம்ம முடிப்போம். இந்த மூணு காரியத்தை தான் இப்போ பேதுரு நமக்கு எடுத்து சொல்றார். ஒரு கிறிஸ்தவம் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? கிறிஸ்தவனுடைய சுதந்திரம், ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷங்களை, வாக்கு தத்தங்களை எப்பொழுதும் சிந்திக்கிற மனிதன். ரெண்டாவது, உபத்திரவங்கள் தன் வாழ்க்கையில பராமரிப்பை நம்பி வாழ்ற உபத்திரவங்கள், பராமரிப்பு உபத்திரவங்களை கொண்டு வந்தா தனக்கு தேவையானதுனால, அவசியமானதுனால, விசுவாசம் புடமிடப்பட வருதுன்னு நம்பி உபத்திரவங்களை பார்க்கறதுனால அவனுக்கு அவன் சந்தோஷம் போகாது. மூணாவதாக, பிரசன்னோன் போட்டிருக்கான், பிரசன்ஸ் பிபின்னு வர்றதுனால இயேசுடைய பிரசன்னத்தை எப்பவும் அனுபவிக்கிற மனுஷன், அது மகிமையும் சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறதுனால பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு ஆனந்த பரலோக வாழ்க்கை இங்கே வாழ்றதுனால தாங்க சந்தோஷம் வருது. அதனால தான் நமக்கு பார்க்குறோம். அதனால தான் நான் முதலே சொன்னேன், நீங்க போய் பார்க்கலாம், எத்தனை நூற்றாண்டு போய் விசுவாசிகளை பரிசுத்தவான்ல பார்க்கலாம், எப்படி அவங்க உபத்திரவங்களாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா இதான் காரணம். இதான் காரணம். இதை வாழ்க்கையில வெறும் கேட்டுட்டு போறதா நீங்க இருக்காம உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண பாருங்க. இதுதான் சந்தோஷத்துக்கு வழி, வேற எதுவுமே இல்லை சந்தோஷத்துக்கு வழி. பயன்பாடுக்கு இந்த வசனங்கள் மூணு கேள்வியை நம்ம மனசாட்சி கேட்கிற மாதிரி இருக்கு. அதை கேட்டு நான் முடிக்கிறேன். முதலாவது, உங்களை நீங்களே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கலிலியா கடற்கரையில் உங்களை கற்பனை பண்ணிக்கங்க. நீங்கள் நிற்கிறீங்க, இயேசு உயிர் உங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்து வந்துட்டார், இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் பரலோகம் ஏறி போகிறாரு. உங்கள்கிட்ட கடைசி ஒரு கேள்வியை கேட்குறார், என்ன, நீ என்ன நேசிக்கிறாயா? இவங்க நேசிக்கிறையா நேசிக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. பேதுரு நமக்கு என்ன பதில் சொன்னாருன்னு தெரியும். நம்மளை அந்த இயேசு நமக்காக அவ்வளோ பாடுபட்டு அன்பு செஞ்சு நம்ம கண்ணை பார்த்து அவர் கேட்குறார். ஒவ்வொருத்தர் பேரை கூப்பிட்டு கேட்குறார், அமோஸ் நீ என்ன நேசிக்கிறாயா, ரெக்ஸ் நீ என்ன நேசிக்கிறாயா, இளையாஸ் நீ என்ன, அருண் என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தர் கண்ணை பார்த்து கேட்குறார். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் பைபிளை நேசிக்கிறேன், அவர் சபையை நேசிக்கிறேன், அவர் மக்களை நேசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் 10 வருஷம் 50 வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்த, அந்த கேள்வியெல்லாம் இல்லை. ஒரே கேள்வி, சிம்பிள் கேள்வி, உன் இருதயத்துல என் மேல அன்பு இருக்கிறதா? எனக்கு அன்பு இருக்கா? என்னுடைய ஆள் தத்துவத்துக்கு என் பர்சனை நேசிக்கிறியா? என்ன நேசிக்கிறியா? உன் மனசுல எனக்கு இடம் அன்பு இருக்கா? உன் மனசுல என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க தான் யோசிக்கணும். என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும், நம்ம வாழ்க்கை தெரியும், நம்ம மனசு எப்படி இருக்குன்னு தெரியும். அவர்கிட்ட நம்ம போய் மனுஷர்கிட்ட பேசுற மாதிரி பேச முடியுமா? அவர் கேட்கிறார், எல்லாத்தையும் தெரிஞ்சு, என்ன நேசிக்கிறியா? உன் மனசுல என் மேல அன்பு இருக்கா? என் மேல இருக்கா உனக்கு அன்பு? அந்த கேள்வியை கேட்டுக்கங்க. ஒருவேளை அந்த இல்லைன்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா ஏன் அவரு நேசிக்க மாட்டேன்றீங்க? ஏன் அவரு நேசிக்க மாட்டீங்க? ஏன் இவ்வளோ நேசிக்க வேண்டிய நேசத்துக்கு பாத்திரமான கிறிஸ்து மேல ஏங்க நம்ம மனசுல அன்பு இல்லை? வேற என்ன பேய் நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு? எவ்வளோ மோசமா இருந்தா நம்ம இருதயம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவை நேசிக்காம இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன், ஏன் நேசம் இல்லை? அது வந்து எனக்கே மனுஷனா இருக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒரு டைம்ல ஏன் கிறிஸ்துவை நேசிக்க மாட்டேன்றோம் அப்படின்னு பிதாக்கும் பரலோகத்துக்கும் பரலோகத்துல இருக்கிற பெரிய ஆச்சரியம் பாக்குறது என்ன தெரியுமா? என்ன ஒரு ஜென்மமா இருந்தா இயேசுவை நேசிக்காத ஒரு இதயம் வச்சுக்கிட்டு இருக்கே இதுன்னு பரலோக பிதா பார்த்து எவ்வளவு ஆச்சரியப்படுவார். யோசிச்சு பாருங்க, என் குமாரனுடைய சகல மகிமையிலையும் தன்னை இறக்கி தன்னை வெளிப்படுத்தி இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்ய அனுப்பி இருக்கிற என் குமாரன் மேல நேசம் இல்லையே உன் மனசுக்குன்னு எவ்வளவு ஆச்சரியப்படும் பரலோகம் நம்மள பார்த்து. அதிசயத்துல அதிசயம் அதாங்க, ஏன் இயேசு மேல நமக்கு நேசம் இல்லை? எபேசியர் 5:25, இவ்வளோ நேசிக்க பாத்திரமான இயேசுவை போய் இயேசு மேல நமக்கு ஏங்க அன்பு இல்லை? அவர் நம்மளை அன்பு எப்படி அன்பு செஞ்சாரு?
புருஷர்களே,
படிங்க.
புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்க, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
கிறிஸ்து நம்மளை எப்படி நேசிச்சாரா? தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அவர் அவருடைய சொத்தை நமக்கு கொடுக்கல, அவருடைய நேரத்தை நமக்கு கொடுக்கல, இல்லை அவருடைய எது வேற எதையும் கொடுக்கல நமக்கு. அவர் என்ன கொடுத்தாரா? தம்மை தாமே கொடுத்தாரா. எதுக்கு கொடுத்தாரு? மிகவும் கொடுமையான வறுமைக்கு தம்மை தாமே கொடுத்தாருங்க. இந்த உலகத்துல தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு ஒப்பா இருந்தும் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து எவ்வளோ தன்னை தாழ்த்தி மாட்டு கொட்டாயில பிறக்கிற அளவுக்கு தன்னை தாழ்த்தி நரிகளுக்கு கூடுகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, குழிகள் உண்டு நரிகளுக்கு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. அவருக்கு தலை சாய்க்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு தன்னைத்தானே வெறுமையாக்கி தன்னைத்தானே அந்த அளவுக்கு வெறுமைக்கு ஒப்பு கொடுத்தார். முதலாவது தன் ஏழைத்தனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது அவர் ஒப்பு கொடுத்தது எதுக்கு? எவ்வளவு இயற்கைக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவர் செஞ்சிட்டாருங்க. ரத்த காட்டேறிங்க மாதிரி ரத்த வெறி பிடிச்ச தன்னுடைய சத்ருவங்களுக்கு கையில நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு கொடுமையை சிந்திக்க முடியுமோ, எவ்வளவு கொடுமையை அவரை டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி அவரை வார்னால் அடிச்சு உடம்பே சுக்குநூற ஆக்கி அவர் கையில காலில் ஆணிய குத்தி அவர் மரண வியாகுலத்துல வியாகுலப்படுறார். அப்போ கூட விடாம அவரை பார்த்து கேலி பண்ணி அவமானம் பண்ற அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த கிறிஸ்து தன்னையே அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு டார்ச்சருக்கு, எவ்வளவு கொடுமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். யோசிச்சு பாருங்களேன். நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன உதாரணம் கொடுக்கறது? நம்மள வந்து ஒரு பெரிய பாலாங்குழி, அந்த குழியில பயங்கர பாம்புங்க இருக்குதுன்னு வச்சுக்குவோம். பாம்புங்களும் கொடுமையான தேளுங்களும் இல்ல பல்லி அந்த கற்பாம்பூச்சி எல்லாம் போட்டிருக்கு. அதுல உங்களை ஒப்பு கொடுங்க, நான் குடிப்பீங்களா, குதிப்பீங்களா, நீங்க யாராவது குதிப்போமா நம்ம? ஆனா அவருக்கு அதை குதிக்கிறத விட பெரிய வேதனை அவருடைய பரிசுத்த உள்ளத்துக்கு. இந்த பாவ தெய்வங்க அவரு இந்த உலகத்துல வந்து அந்த வேதனை மனுஷங்கிட்ட அந்த பாடுகள் அவமானப்படணும், அந்த வேதனை அனுபவிக்கணும், அந்த தேலுங்க கொட்டுறதை விட ரொம்ப பெரிய பயங்கரங்க அவருக்கு. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். முதலாவது வறுமைக்கு ஒப்பு கொடுத்தார், பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். மூணாவது யோசிச்சு பார்த்தோம்னா அவர் இருளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. பிசாசு, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம்னா கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு பரிசுத்தமா வாழணும்னா விடுதுங்களா இந்த பேய்ங்க? என்ன சிந்தனைகளை கொண்டு வருது மனசுல, என்ன சோதனைகளை கொண்டு வருது, நம்மளால வாழவே முடியவில்லை. இயேசுக்கு என்ன மைண்ட் டார்ச்சர் கொடுத்துருக்கோம் அந்த பேய்ங்க தெரியுமா? 33 வருஷம் சிந்தனைனாலையும் வார்த்தையினாலையும் ஒரு பாவம் செய்யாம அவர் வாழணும்னா எவ்வளவு மைண்டு டார்ச்சர் அவர் அனுபவித்து, கெச்சமனில் அவருக்கு வந்த அந்த டார்ச்சர் மைண்டே வெடிச்சிடும் போல இருக்கு, ரத்த வேர்வு வந்துருச்சு. அதுக்கு நம்மள தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு டார்ச்சர் அவர் அனுபவிச்சிருப்பார் அந்த இயேசு. கடைசியாக அவர் ஒப்பு கொடுத்தது பிதாவுடைய கோபாக்கினை வாங்கிக்கணும்னு ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை உடைத்தவங்க நம்ம, அந்த கோபாக்கினைக்கு தண்டனை வாங்க வேண்டியவங்க நம்ம. அவர் போய் நம்ம பாவிகள் நம்மளுடைய இடத்தை தான் எடுத்துக்கிட்டு நம்முடைய தண்டனைகள் பாவிகளுடைய எல்லா தண்டனையும் தன்மேல் வரும்படிக்கே அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய வேதனையிலேயே பெரிய வேதனை இதுதான். ஏன்னா மனுஷங்க செஞ்சது பிசாசு செஞ்சதுக்கெல்லாம் மறுபேச்சு சொல்லாம எல்லாத்தையும் அனுபவிச்சு இயேசு அவர் வாரநாள்லாம் அடிச்சாங்க, அப்பெல்லாம் ஒன்றும் மறுபேச்சு சொல்லலை. ஆனால் பிதாவுடைய உக்கிர கோபாக்கினை ஆலையில் அவர் மெதிக்கப்படும் போது, கோபாக்கினை அவர்னால ஊத்தப்படும் போது தாங்க முடியாம என் தெய்வமே என் தெய்வமே என்னை ஏன் கைவிட்டீர்னு அவர் கதர்னாருங்க. நமக்கு இருக்கிற பெரிய நன்றி கட்டத்தனம் என்ன தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிறோம் இயேசுக்கு அதெல்லாம் அவ்வளோ பெரிய வலி இல்லை, வலி இல்லை. இல்லைங்க, இயற்கையாகவே நமக்கெல்லாம் வழியை பார்த்தா எவ்வளோ வேதனை ஏற்படுமோ அதே வேதனை. அவருக்கு ஊசி குத்துனா நமக்கு எவ்வளோ பயம் வருது, ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி குத்திக்கிறதுக்கு எவ்வளோ பயப்படுறோம், அதே வழி இயேசுக்கும் இருந்துச்சுங்க. ஐயோ நமக்குனா நம்ம பாவத்தில் பிறந்த அழுதுக்கு தான் பிறக்கிறதே, வழியை நமக்கு என்ன தெரியும், வழியே தெரியாதவர் அவர். அவருக்கு வழி பிடிக்காது, இயற்கைக்கு விரோதம். அவருக்கும் ஊசி குத்துனா பயங்க, ஆனா அந்த இயற்கையா இருக்கிற தனக்கு இருக்கிற அந்த வெறுப்பு துன்பத்தினால தனக்கு வரப்போற வெறுப்பு அவருக்கும் பிடிக்காது, அதெல்லாம் எடுத்துக்கணுமே அவருக்கு ஆகவே ஆகாது, ஒம்பாது. ஆனாலும் அவர் அதுக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? நம்ம மேல வச்சிருந்த தீவிரமான அன்பு தாங்க காரணம். அந்த அளவுக்கு நம்மள நேசிச்சதுக்காக காரணம். அந்த இயேசுவை நேசிக்க முடியலன்னா என்ன அகங்காரம் போக்கிரித்தனம் என்ன புறம்போக்கான இதயம் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த இயேசு உன்னால நேசிக்க முடியாது. வேற எந்த பாவத்தை, எந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ, எந்த ஆக்டரை பார்த்து நீ நேசிக்க போற? இந்த இயேசு இனக்காக மரித்து சிலுவையில் அறைந்து பரலோக ஏறி போய் தன்னுடைய சுவிசேஷத்தை அனுப்புறாரு. கோபாக்கின வரப்போது தப்பிச்சுக்க வந்துரு என்கிட்ட, வந்துரு என்கிட்ட, உனக்காக ரட்சிப்பை நான் ஏற்படுத்தியிருக்கேன், பாவத்தில் அழிஞ்சிடாத, கொஞ்சம் வாழ்க்கை இருக்குன்னு கூப்பிடுறாரு. அந்த இயேசு மேல எனக்கு அன்பு வரலன்னா என்ன இருதோ எனக்கு? ஏன் இயேசு மேல என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கணுமா? நீங்க செஞ்சிருக்கிறதுக்கு என்னத்துக்கு அவர் மேல நமக்கு நேசம் இல்லை? பவுல் அது ரொம்ப பெரிய ஆச்சரியங்க, நமக்கு இருக்கணும் அந்த ஆச்சரியம். 1 கொரிந்தியர் 16:22 படிங்களா, 1 கொரிந்தியர் 16:22. இவ்வளவோ நேசிக்க பாத்திரமான இயேசு மேல நேசம் எனக்கு இல்லையா? எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கமான இருதயம் எனக்கு.
ஒருவன்
கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால்
ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல அன்பு இல்லாம போச்சுன்னா சபிக்கப்பட்டவன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? Cursed. இன்னொரு வார்த்தை டிரான்ஸ்லேஷன்ல வருது, கிரேக்கிலேயே ரொம்ப பெரிய அனாத்தமான ஒரு வார்த்தை, சாபத்துக்கு பெரிய வார்த்தை என்னான்னு பவுல் கிரேக் பாஷையில தேடி அதுல போட்டிருக்கிறார். ஒரு மனசுல ஒரு உள்ளத்துல இயேசு மேல அன்பு இல்லைன்னா அனாத்தமா, தேவனுடைய மகாபெரிய சாபம் அவனுக்கு வரட்டும், சபிக்கப்பட்டவன்ற பவுல்னால சிந்திக்க முடியல. இயேசுடைய அதிசயமோ அவருடைய போதுமான தன்மையும் கொரிந்தியர்களாம் எழுதிட்டு வர்றாரு. எழுதிட்டு ஒரு நிருபத்தை இப்படியா முடிக்கிறது? யோசிச்சு பாருங்களேன், என்னங்க இப்படி முடிச்சிருக்கீங்க ஒரு லெட்டர்ன்றார். ஆனா ஏன்னா இந்த இயேசுவை நேசிக்க முடியல ஒரு உள்ளத்தினாலனா பெரிய சபிக்கப்பட்ட பெரிய சாபம் அதுக்கு வரட்டும். இந்த இயேசுவை நேசிக்க முடியலையா? பாருங்களேன் அடுத்தது என்ன சொல்றாரு, இருபத்தி
மூணு கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
இல்ல,
ஒருவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன். கர்த்தர் வருகிறார்,
கர்த்தர் வருகிறார். இங்கிலீஷ்ல பாத்தீங்களா, மாரநாத்தா. அவர் அதை யோசிச்சு பார்த்து அவர் நடுங்கி போயிடுறார். நடுங்கி போய் ஐயோ, இந்த இயேசுவை நேசிக்காத ஒரு உலகமே இருக்குதே, ஒரு உலக மக்கள் இருக்கிறாங்களே, இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய சாபம் வரும்னு ஆச்சரியப்பட்டு வெக்ஸ் ஆகி போய் வெறுத்து போய், ஐயோ கர்த்தர் சீக்கிரம் வந்து புதிய வானம் பூமி வரப்போகுது, அந்த பூமியில அவரை நேசிக்காத ஒருத்தனும் இருக்க போறது இல்லைன்னு அவர் சீக்கிரம் வர சொல்றார். இயேசுவை நேசிக்காத ஒரு உலகம் இன்னும் இருக்குதேன்னு அவர் ஆச்சரியப்படுறார், ஆச்சரியப்படுறார். அதனால தான் மாரநாத்தா அப்படின்னு அவர் முடிக்கிறார். இந்த இயேசு மேல ஏங்க நேசம் இல்லை பார்த்தா நம்ம கேட்டுக்கணும். இந்த இயேசு மேல ஏன் நேசம் இல்லை? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த இயேசு, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த இயேசு. ஒரு காரணம், ஒரே காரணம் என்ன தெரியுமா? இயேசு மேல நேசம் இல்லாததுக்கு அவரே சொல்றாரு பாருங்களா, யோவான் 8:42. இவ்வளவு பாத்திரமான இயேசு மேல நேசம் வைக்காதது செய்யற பெரிய அநியாயம், பெரிய அக்கிரமம்.
இயேசு அவரை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால்
ஒரு காரணம், இயேசு மேல நேசம் இல்லாதது காரணம் யார் தெரியுமா? என்ன தெரியுமா? உங்க அப்பா கடவுள் இல்ல. உங்க அப்பா யாரு? 44 படிங்க. இயேசு மேல எனக்கு நேசம் இல்ல அப்படின்னா கிறிஸ்தவன் வந்தா சொல்லிக்கலாம், சர்ச் மெம்பரா கூட இருக்கலாம். இயேசு மேல உனக்கு நேசம் இல்லாததுக்கு ஒரு காரணம், நீ மறுபடியும் பிறக்காத பிசாசுடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் உனக்கு நேசம், பெரிய சாபம் அதுக்கு தான் உனக்கு வரட்டோன்றேன். பாருங்களேன், ஓ பிதா, என்னுடைய பிதா உங்களுக்கு பிதாவானால் நீங்கள் என்ன நேசிப்பீங்க, நேசிக்காதது காரணம் அதான். சரி, நம்ம கடைசி இன்னும் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். சில பேர் இயேசுவை நான் நேசிக்கிறேன், அவரை நம்புறேன் நீங்க சொன்னீங்கன்னா, இவங்க இயேசுவை நேசிக்கிறாங்க நம்புறாங்க, அதனால இவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்குறோம், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் வருது. நம்ம சொல்றோம் இயேசுவை நேசிக்கிறோம், அவர் அன்பு கூறுறோம்னா, ஏன் நம்ம வாழ்க்கையில சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் இல்லை? கேட்கணும் இல்லையா? நான் இயேசுவை நேசிக்கிறேங்க, இயேசு அன்பு செய்யறேன், ஏன் என் வாழ்க்கையில இல்லை? ஏன் கடவுள் ரொம்ப பட்சபாதம் உள்ளவர், அவங்களுக்கு ஒண்டி தான் அந்த சந்தோஷம் கொடுப்பார், நமக்கு கொடுக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க, ஏன் இல்லை என் வாழ்க்கையில சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் ஏன் வாழ்க்கையில இல்லை? ஒரு கேள்வியை யோசிச்சு பாருங்க, ஏன் இல்லை? இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்றேன், ஒரு அன்பு கூறுறேன்னு சொல்றேன், இது ரெண்டும் என் வாழ்க்கையில ஏன் இல்லை? பரிசுத்தாவியினுடைய கனி என்ன போட்டிருக்கு? அன்பு, சந்தோஷம். பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறாருன்னா இது ரெண்டு கனி ஏன் என் வாழ்க்கையில வரல? ஒருவேளை வேற குற்றப்படுத்தல, ஒருவேளை யோசிக்கத்தான் சொல்றேன், ஒருவேளை பரிசுத்தாவிக்கு விரோதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். பரிசுத்தாவி ஏற்படுத்துற கனி இதுதான். இந்த சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தை விட்டு சாக்கடை தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களா நீங்க இருக்கலாம். அதனாலதான் இந்த சந்தோஷம் எவ்வளவு மோசம், எவ்வளவு சேடு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணாம். அது என்னன்னு உங்க வாழ்க்கையில பார்த்து, பரிசுத்தாவியை துக்கப்படுத்துற காரியம் என்ன என் வாழ்க்கையிலன்னு பார்த்து அதுல இருந்து திருந்து, அதுல இருந்து திருந்து இயேசுவோடு அன்புலையும் விசுவாசத்திலையும் நெருங்கி போகும்போது, இது நம்முடைய சுதந்திரம், பாவத்தின் விளைவுகள் எல்லாம் நம்மளை காப்பாற்றக்கூடிய சுதந்திரம் இது. மகிமையால் நிறைந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும், அப்படிப்பட்ட சந்தோஷம் உள்ளவர்களா நம்ம இருப்போம், இயேசுவோடு நெருங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை நம்ம ஜப வாழ்க்கை கூட சரியில்லாம இருக்கலாம், ஜப வாழ்க்கை சரியில்லாதனால தான் நம்ம இதெல்லாம் அனுபவிக்காம இருக்கலாம். ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இயேசுவோடு ரொம்ப நேரம் செலவிட பாருங்க. இயேசுவோடு அந்யோன்யமா இருக்கணும். இயேசுக்காக ஏதாவது செய்ய பார்க்கணும். ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், இயேசு மேல அன்பு வைக்கிறது வந்து பெரிய பாட்டு பாடுறது இல்ல, டிராமா பண்றது இல்ல, கண்ணீர்லாம் வடிக்கிறது அது இல்ல, தன்னை தியாகம் செஞ்சு தன்னைத்தானே மறுதளித்து இயேசுக்காக பொறுமையோடு அமைதியோடு பெரிய சேவைகளை செய்யறது தான். தன் தியாகத்தை செஞ்சு தன் நேரத்தையும் சிறதியும் விட்டு இயேசுக்காக அமைதியா யாருக்கும் தெரியாம இயேசுக்காக செய்யறான் பாருங்கள, அதுதாங்க இயேசு மேல வச்சிருக்கிற அன்பின் அடையாளம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. ஜெபம் செய்வோம்.